அகஜான பத்மார்க்கம் கஜான மகர்நிசம் அநேகதந்த பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மஹே. சர்வசித்தி பிரதாதாரம் சர்வசௌக்கிய பிரதாயினம் சர்வலோக குரும் வந்தே ஸ்ரீநந்தி சித்தம் உபாஸ்மஹே. ஸ்ரீநந்தீஸ்வர வாமபாத நிலையாம் சிந்தாமணிம் சின்மயீம் ஆனந்தார்ணவ சக்ரமத்ய வசதிம் காமேச கல்பத்ருமாம் ஆதிக்ஷாந்த சுபாக்ஷராக்ஷவலயாம் ஆபீனவக்ஷோஜ்வலாம் ஸ்ரீநந்தீ புரவாசினி பகவதி சௌந்தர்யராஜ்ஞிம் பஜே. சர்வசக்தி படைத்தவரும் சர்வேஸ்வரரும் சாக்ஷா ஸ்வயம்புலிங்கமாய் திருநந்திகேஸ்வரத்தில் எழுந்தருளியிருப்பவரும் எமது ஆன்மார்த்த பூஜாமூர்த்தியும் அன்னை சௌந்தர்ய நாயகி சமேதனுமான திருநந்திகேஸ்வரத்து எம்பெருமானின் திருவருளியாலேயும் எமது பீடத்தின் குருமுதல்வர் ஸ்ரீல ஸ்ரீ நந்திசித்தர் சுவாமிகளின் குருவருளினாலேயும் அடியேன் நந்திவர மாத்ரேய சுந்தரராமன் இந்த நல்ல நேரத்தில் உங்களோடு அடியார் பெருமை சத்சங்கம் ஆகியவற்றின் மகிமையைப் பற்றி சிறிது நேரம் சிந்திக்கக்கூடிய பரமபாக்கியம் அளித்த தெல்லையம்பல எம்பெருமானுக்கு இந்த நேரத்திலே நன்றி மலர்களை சமர்ப்பிக்கிறோம். வேத நெறி தழைத்தோக மிகுசைவத் துறைவிளங்க பூத பரம்பரை பொலிய புனிதவாய் மலர்ந்தெழுத ஞான சம்பந்த குழந்தை, அதிலிருந்து ஆரம்பித்து 63 நாயன்மார்களை சிந்தித்தோம் என்று சொன்னார். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக பரமேஸ்வரனை ஆராதனை செய்துள்ளனர். அப்படி ஆராதனை செய்த பெரியவர்களை எல்லாம் வணங்கினோம் என்று சொன்னால் நம் மனம் சுத்தமாகும். நம் மனதிலே எம்பெருமான் எந்த நேரமும் வெற்றிருப்பான். அதன் மூலமாக நமக்கு எல்லா விதமான அருளும் சித்தியாகும். அதன் மூலமாக நாமும் நல்ல வீடு பேற்றி அடையலாம் என்கின்ற உயர்ந்த நிலையை நமது பெரியோர்கள் நமக்கு காட்டியுள்ளனர். அதனாலேதான் இந்த மாதிரி ஒரு நல்ல 63 நாயன்மார்கள் அப்புறம் நம்முடைய அடியார்கள் இவர்களை எல்லாம் சிந்திக்க வேண்டும், அவர்களுடைய வாழ்க்கையை சிந்திக்க வேண்டும் என்று நமக்கு பல பெரியோர்களும் போதனை செய்துள்ளனர். அதனாலேதான் அடியார்களை பற்றி முதலில் சிந்தியுங்கள், அப்புறம் ஆண்டவனை பற்றி சிந்திக்கலாம் என்று நமது பெரியோர்கள் எல்லாம் சொல்லியுள்ளனர். அடியார் பெருமை என்று சொன்னால் அதிலே திருவள்ளுவர் பெருந்தகை மிக அழகாக குறிப்பிடுவார், செயற்கரிய செய்வார் பெரியார், செயற்கரிய செய்பவர் பெரியாராம், செயற்கரிய செய்வர் பெரியார் என்று சொன்னால் அவர்கள் மிகவும் அரிதாய். ஒரு சாதாரண செயலை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் தினமும் கோவிலுக்கு போனோம், கார்த்தால 8 மணிக்கு கோவிலில் போனோம், சுவாமி தரிசனம் பண்ணணும் அப்படின்னு ஒரு கணக்கு வச்சுக்கிறோம். ஆனா தினமும் கோவிலுக்கு கரெக்டா 8 மணிக்கு போறோமான்னு சொன்னா ஒரு நாளைக்கு போவோம், மறுநாளைக்கு கார்த்தால ஆபீஸ்ல வேலை வந்துடும், சரி 8 மணிக்கு போக முடியாது அதனால சாயந்தரம் ஒரு 7 மணிக்கு போலாமேன்னு கணக்கு வச்சுப்போம். அது ஒரு 4 நாள் ஓடும், அதுக்கப்புறமா என்ன ஆகும், அந்த 7 மணிக்கு போறதுங்கிறத கணக்கை மாத்தி நமக்கு சாயந்தரம் பசி வந்துடும், உடனே சாப்பிட்டு விட்டு ராத்திரி ஒரு 8:30 அர்த்தஜாம பூஜைக்கு போலாமேன்னு ஒரு யோசனை தோணும், அதை அப்படியே விட்டுருவோம். 9 மணிக்கு தூக்கம் வந்துடும், இல்ல ஒரு டிவியில ஒரு மெகா சீரியல் வரும், உடனே அடுத்த நிமிஷம் அதையும் கழட்டி விட்டு நாளைக்கு கார்த்தால போனா என்னன்னு ஒரு திங்கிங் இருக்கும். இப்படி ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு மாதிரி நம்முடைய டைமை மாத்திட்டு ஒரு நாள் கூட சரியாக ஒரு நேரத்துக்கு நாம் போய் சுவாமி தரிசனம் பண்ணோம் என்று சொன்னால் அது செய்யவே மாட்டோம். இதுதான் மனித மனதினுடைய இயல்பு, மனிதர்களினுடைய இயல்பு. இப்போ ஒரு டாக்டர் மருந்து தர கார்த்தால 9 மணிக்கு மாத்திரை போட்டுக்கணும், திருப்பி சாயந்தரம் 9 மணிக்கு ஒரு மாத்திரை, ராத்திரி 9 மணிக்கு மாத்திரை போட்டுக்கணும், நடுவுல மத்தியானம் 12 மணிக்கு ஒரு மருந்து சாப்பிடணும், இப்படின்னு ஒரு 3 விதமா கொடுத்துருக்காருன்னா நாம என்ன செய்யறோம், கார்த்தால 9 மணிக்கு கரெக்டா மருந்து கரெக்டா பார்த்து நம்ம போட்டுக்கிறோம், திருப்பி ராத்திரி கரெக்டா 9 மணிக்கு போட்டுக்கிறோம், இந்த நடுவுல வந்து இந்த 12 மணிக்குன்னும் போது என்ன ஆறுதுனாக்கா திடீர்னு ஆபீஸுக்கு போவோம், 12 மணிக்கு ஆபீஸ் எம்டி ரூம்ல இருப்போம், அந்த நேரத்துக்கு மருந்து போட்டுக்க முடியாது, அப்படியே விட்டுருவோம், மத்தியானம் 1:30 மணிக்கு போட்டுக்குவோமான்னு பார்ப்போம், ஒரு சில நாள் அதை எடுத்துட்டே போக மாட்டோம், அதை விடவே விட்டுருவோம். இப்படி ஒரு ஒரு தடவையும் ஒரு ஒரு மாதிரி ஆகி கடைசியில டாக்டர் என்ன சொல்லுவார், எனக்கு உடம்பு சரியா வரலையே அப்படின்னு கேட்டோம்னாக்க நீ கரெக்டா மருந்து போட்டுக்கலாம். ஆக மருந்து கரெக்டா போட்டுண்டா உடம்பு சரியாகும், இது டாக்டர்னுடைய கோட்பாடு. இதுதான் உலகத்துக்கெல்லாம் டாக்டரா வைத்தியநாதனா இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய கோட்பாடும் அதுதான். என்னன்னா, சரியான நேரத்துக்கு சரியானபடி நாம் போய் வணங்கி தொழுதோம் என்று சொன்னால், சரியான மந்திரங்களை உச்சரித்து சரியான முறையிலே நம்முடைய செயல்பாடுகளை வழிபாடுகளை ஆற்றினோம் என்று சொன்னால் நமக்கு நல்லதே நடக்கும். அதனால அதை சரியா செய்யணும்னு சொல்லியிருக்கிறாங்க. நாம் எந்த அளவுக்கு இதை கரெக்டா முயற்சி பண்றோம்னு பார்த்தா இல்ல, பண்றதில்ல. அதனால் இதே அடியார்களான பெரியவர்கள் என்ன செய்யறாங்களாம், கரெக்டா காலத்தால எழுந்த உடனே 7 மணிக்கு தன்னுடைய கர்மாதி கர்மானுஷ்டானங்களை முடித்துக்கொண்டு அதற்கடுத்ததாக இறைவனை வழிபட செல்கிறார்கள் என்று சொன்னால், சரியாக அந்த 8 மணிக்கு இறைவன் சிவபெருமானினுடைய எதிரே அமர்ந்து கொண்டு அவனுடைய அபிஷேகத்தை ஆரம்பித்து விடுவார்கள். கரெக்டா 10 மணி 11 மணிக்கு அவருக்கு உண்டான ஆராதனைகளை செய்து விடுவார்கள். இதிலிருந்து ஒரு நாளும் எதற்காகவும் தன்னை மாற்றிக்கொள்வது கிடையாது. எந்த விதமான இடர்பாடுகள் வென்றாலும், தன்னுடைய சொந்த வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் கூட அவை அத்தனையும் தூக்கி எறிந்துவிட்டு இறைவனே கதி, தொமேவ சரணம் சரணம் பிரபத்தியே என்பதாக, அந்த பெருமானே சரணம், சரணாகதின் அவன் காலில் விழுந்து அவனுக்காகவே வாழ்தல், வழி வழியாய அடிமை பூண்டு அவனுக்காகவே வாழ்தல், அப்படி ஒரு உயர்ந்த நிலையை கை கொண்டவர்கள் அடியார்கள். அப்படிப்பட்ட சிவனடியார்களை வணங்கினோம் என்று சொன்னால் நமக்கு உய்வு கிடைக்கும். அப்படிப்பட்ட சிவனடியார்களைத்தான் சேர்க்கரிய செய்வார் பெரியார் அப்படின்னு வள்ளுவ பேராசான் சொன்னார். சாதாரணமா இருக்கக்கூடியவங்க நம்மளால பண்ண முடியாது, சரியாக ஒரு நேரத்துக்கு சாப்பிட முடியாதது, சரியான ஒரு நேரத்துக்கு மருந்து எடுத்துக்கொள்ள முடியாதது, இப்படி நம்முடைய வாழ்க்கைக்கு உண்டானதையே நாம் சரியா ஃபாலோ பண்ண முடியாத போது, இறைவனுக்காக அத்தனையும் விட்டுவிட்டு அவனுக்காகவே வாழ்ந்து அவனுடைய அடியார்களுக்காகவும் அவனுக்காகவும் சரியான நேரத்தில் அந்த வேலையை, அவனுக்கு உண்டான வேலையை, அந்த ஆராதனைகளை செய்யாமல் இருப்பதில்லை என்ற ஒரு சங்கல்பத்தோடு செய்து கொண்டிருக்கிறார்களே, அவர்கள்தான் செயற்கரிய செய்வர். இது மட்டுமல்ல, மக்கட்பணியே மகேசன் பணி என்று சொல்வார்கள். ஒரு ஏழைகள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு உண்டான பசிதாகங்களை போக்குவதற்காக எந்த நேரமும் அவர்களுக்காகவே உழைத்துக் கொண்டிருப்பார்கள். கேட்டால் அது மகேஸ்வரனுக்கு செய்யக்கூடிய பிரீத்தி என்பதாக செய்து கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்ட பணியும் செயற்கரிய செய்வதுதான். அப்படிப்பட்ட செய்தவர்களையும் பெரியவர்கள் என்றுதான் நாம் போற்றுகிறோம். ஆக செயற்கரிய செய்வார் பெரியார் என்று சொன்னால் இதுதான். அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானை வணங்குதல், அது ஒரு வேடிக்கை. என்னன்னாக்கா, 63 நாயன்மார்கள்ல ஒரு நாயனார் பாத்தீங்கன்னா கையில கல் எடுத்துக்கிட்டே தெரிஞ்சுக்கிட்டு இருந்தார். என்னடா கல் எடுத்து தெரிஞ்சுக்கிட்டாருன்னு சொல்றீங்களா, அது என்னன்னாக்கா, தினமும் கார்த்தால கல் எடுத்துட்டு வருவாரு. சுவாமி அந்த பக்கம் சிவலிங்கம் இருக்கும், அந்த சிவலிங்கத்துக்கு எதிரே அந்த கல்ல தூக்கின் போய் போட்டுட்டு வரது. இது தினமும் செய்யறது, ஒரு நாள் கூட விடாம செய்யறது கல்லு தூக்கி எறியது. இது ஒரு விசேஷமாக செய்து கொண்டிருந்தார். அவனுக்கும் அப்படிப்பட்ட அந்த சாக்கிய நாயனாருக்கும் இறைவன் அருள் புரிந்தான். பின்னால் திருத்தொண்ட தொகையிலே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாரும்போது, வார்கொண்ட வனமுறையாள் உமைபங்கன் கழலே மறவாது கல்லெறிந்த சாக்கியக்கும் அடியேன். வார்கொண்ட வனமுறையாள் உமைபங்கன், அந்த எம்பெருமான் உமாதேவியோடு இருக்கக்கூடிய எம்பெருமான், அவனுடைய கழலே அவனுடைய திருவடியே நினைத்து மறவாது கல்லெறிந்த, மறவாதுங்கிற வார்த்தை தான் இங்க விசேஷம். நான் முதல்ல சொன்னேன் பாருங்க, இந்த தினமும் செய்யக்கூடிய வேலைகள்னு, இது சாதாரண வேலை தான். அட என்னையா அவர் பெருசா கல்லு தூக்கி போட்டாரு, இது ஒரு பெரிய விஷயமா சொல்றீங்களேனா, உன்னால தினம் அந்த மாதிரி செய்ய முடியுமா? சரியா கார்த்தால இந்த முகூர்த்த நேரத்துல இதை செய்யணும்னு ஒரு சங்கல்பத்தை வச்சுட்டு செய்யறதுன்னா நிச்சயமா பண்ண மாட்டேன், பாதியிலேயே விட்டுட்டு வந்துடுவேன். ஆக அவரை பொறுத்த வரைக்கும் அது சரியாக, தான் செய்யக்கூடியது சரி, தான் இறைவனை ஆராதனை செய்ய தேர்ந்தெடுத்த வழி சரி அப்படின்னு நினைச்சு அவர் செய்து கொண்டிருந்தார் பாருங்க, அதுதான் உயர்ந்த நிலை. அப்படிப்பட்ட அந்த உயர்ந்த நிலையைத்தான் நாம் போற்ற வேண்டும். அதன் உள்ளே அது கல்லி எறிஞ்சது பெரிய விஷயம் இல்ல, ஆனா இறைவனை வழிபட வேண்டும் என்ற எண்ணத்தோடு தினமும் எடுபட்டிருந்தார் பாருங்க, அதுதான் உயர்ந்த வழி. அந்த வழியை நாமும் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அது உயர்ந்ததாக இருக்கும். சரி, இவராவது கல் எடுத்திருந்தார், இது ஒரு பெரிய விஷயங்க, வேண்டாங்க நமக்கு சுவாமி மேல கல் எடுக்கிறது மகா அவதாரம் நினைக்கிறீமா, சரி விட்டுருங்க. ஆனா இன்னொருத்தர் ஒருத்தர் திருநாவுக்கரசு சுவாமிகள் கையிலே உழவாரப்படையை எடுத்துக்கொண்டு போய் ஒரு ஒரு கோவிலிலும் போய் அந்த கோவிலினுடைய சுற்று பிரகாரங்களிலே இருக்கக்கூடிய முட்கள் முட்புதர்கள் இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் எடுத்து நல்ல சுத்தம் பண்ணி அடியார்கள் வரும்பொழுது அவர் பாதத்திலே குத்தாமல் இருக்க வேண்டும், அவர்களுக்கு எந்த விதத்திலும் இடையூறு இல்லாமல் இருக்க வேண்டும் அப்படி நினைச்சு செய்துகிட்டு இருந்தாரே. அவர் செய்தது நம்மள மாதிரி ஆசாமிகளுக்காக தாங்க. ஏன்னா நாம முத நாள் ஒரு கோவிலுக்கு போவோம், அந்த கோவில்ல போகும்போது சாமி தரிசனம் பண்ணணும், நாம போறதே பெரிய விஷயம். ஒரு கோவிலுக்குள்ள போய் சாமி கும்பிடணும்னு நினைக்கிறது பெரிய விஷயம், செய்யறது கிடையாது. நம்ம தான் என்ன, ஒரு நாளைக்கு ஏதோ ஒரு ஜோசியர் சொல்லியிருப்பாரு, நீ போய் சிவங்கோவில்ல போய் ஒரு 11 தடவை தினமும் சுத்து, உனக்கு நல்லது நடக்கும். இவன் போவான், போய் இதுக்கே அழுதுகிட்டே போவான், அங்க போய் முத சுத்து சுத்துவான், மறு சுத்து சுத்துவான், மூணாவது சுத்து சுத்துறதுக்கு அப்படி காலை வைக்கும் போது அந்த பக்கமா ஏதாவது ஒரு முள் இருந்ததுன்னு வச்சுங்க, அந்த முள்ளு மேல இவனுடைய காலை குத்திக்கும். முள்ள குத்தி இந்த அடுத்த நிமிஷம் ரத்தம் விட ஆரம்பிச்ச உடனே போதும் இன்னைக்கு இந்த சுத்து அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுவான். இவர் சொன்ன 11 சுத்துக்கு அவன் 3 சுத்தோட ஏற கட்டிடுவான். ரெண்டாவது நாள் கால் வீங்கி போச்சுன்னு சொல்லிட்டு ரெண்டாவது நாள் போகவே மாட்டான் அந்த பக்கமே. இந்த ஜோசியனை எங்கேனா பார்த்தா அவனை திட்டணும் யா, அந்த ஆள் சும்மா இல்லாம நம்மளை ஏத்தி விட்டு காலை வேற பதம் பார்த்துருச்சு முள்ளு. இப்படி சொல்லி நாம் ஏழாம், அதாவது இத மாதிரி இருக்கக்கூடிய இறைவனை வழிபட வேண்டும் என்ற எண்ணமே இல்லாதவர்கள் என்றைக்காவது ஒரு நாள் கோவிலுக்கு வந்தால் கூட அவர்களுக்கும் இது போன்ற இடைஞ்சல்கள் வரக்கூடாது என்பதற்காகத்தானே அன்றைக்கு திருநாவுக்கரசு சுவாமிகள் யாராயிருந்தாலும் அவர்கள் சுகமாக சௌக்கியமாக இறைவனை இறை சிந்தனையோடு வழிபட வேண்டும் என்பதற்காகத்தானே உழவார பணி என்கின்ற உன்னதமான பணியை தன்னுடைய முதல் தலையாய பணியாக எடுத்துக்கொண்டு செய்தார்கள். அந்த பணியைத்தான் இன்னைக்கும் செய்யணும். இன்றைக்கு இருக்கக்கூடிய கலிகாலத்திலே இருக்கக்கூடிய சிவன் கோவில்களிலே, இன்றைக்கு சிவன் கோவில்களை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் மிகவும் பாழடைந்த பல கோவில்கள் இருக்கின்றன. அந்த கோவில்களில் ஒருவேளை பூஜைக்கு கூட வழியில்லாமல் பல கோவில்கள் இருக்கின்றன. அந்த மாதிரி கோவில்களுக்கு சென்று நம்மை போன்றவர்கள் சிவனை சிந்தையிலே வைத்தவர்கள் யாராக இருந்தாலும் சென்று அந்த கோவிலினுடைய சுற்றி இருக்கக்கூடிய பிரகாரங்களை எல்லாம் தூய்மைப்படுத்தி அந்த கோவிலினுடைய முன்னால் மெழுகிட்டு கோலமிட்டு அழகாய் ஒரு விளக்கேற்றி முடிந்த அளவுக்கு நம்மால் முடிந்த தொண்டை செய்தோம் என்று சொன்னால் இதைவிட உயர்ந்த ஒரு புண்ணியம் சிவ புண்ணியம் வேற எதுவும் இருக்காது. தயவு செய்து இதை கேட்கக்கூடிய அன்பர்களே, உங்களால் முடிந்த அளவுக்கு சிவன் கோவிலுக்கு செல்லுங்கள். சிவன் கோவில்களுடைய சுற்றி இருக்கக்கூடிய பிரகாரங்களை தூய்மைப்படுத்துங்கள். அந்த கோவில்களுக்குள்ளே நூலாம்பளை பல இடங்களிலே அருமையான தூண்கள் இருக்கின்றன. பல மன்னர்கள் ராஜாக்கள் எல்லாம் அவ்வளவு அழகாக தூண்களை சிற்பங்களோடு செதுக்கி வைத்திருக்கிறார்கள். அவை அத்தனையும் இன்றைக்கு ஒட்டடைகளினால் மங்கி போயிருக்கின்றன. அதை போன்ற இருக்கக்கூடிய இடங்களை எல்லாம் தூய்மைப்படுத்துங்கள். அந்த கோவிலை சுத்தப்படுத்துங்கள். கோவிலின் உள்ளே இருக்கக்கூடிய இறைவனுக்கு எதிரே அழகாய் விளக்கேற்றி பிரகாசிக்க வையுங்கள். அதன் மூலமாக அந்த கோவில் பிரகாசமடையும், நம் மனம் பிரகாசமடையும், நம் உடம்பிலே நம் மனதுக்குள்ளே இருக்கக்கூடிய அழுக்கு ஆறுகள் எல்லாம் அகலும். அதன் மூலமாக இந்த உலகத்தில் உள்ளவர் நல்லவர்கள் எல்லாருக்கும் நல்லதே நடக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வோம். அதன் மூலமாக நல்லதே நடக்கும். அதனாலே உழவார பணி செய்வது என்பது ஒரு உன்னதமான பணி. அந்த பணியை முதல் முதலில் நமக்கு ஆரம்பித்துக் கொடுத்த திருநாவுக்கரசு சுவாமிகளை வணங்க வேண்டும். இதெல்லாம் செயற்கரிய செய்வர் தான், வேற யாரும் கிடையாது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் செய்யக்கூடியவர்கள் செயற்கரிய செய்வார். அப்படிப்பட்ட அந்த பெரியவர்களை எல்லாம் நாம் நினைக்க வேண்டும். சரி, இவர்கள் இப்படி செய்தார்கள். சரி, 63 நாயன்மார்களில் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் இன்னொரு ஒரு சில நாயன்மார்கள் இறைவனினுடைய வேடத்தை பார்த்து, இறைவேடம் இருக்கக்கூடியது, அதாவது நெற்றியிலே அழகாக வெந்நீரை பூசிக்கொண்டு வந்தாலே அவர்களை சிவமாக நினைத்து தாழ்வணிந்து வழிபட்டவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். இப்பொழுது நமக்கு தெரிந்த ஒரு புராணம் மெய்ப்பொருள் நாயனார் புராணத்திலே எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் திருக்கோவிலினுடைய ராஜா அவர், திருக்கோவிலூர் என்கின்ற ஒரு ஊரினுடைய ராஜா அவர். அப்படிப்பட்ட அந்த பெரியவருக்கு எப்போதும் சிவசிந்தனையோடையே இருக்கக்கூடியவர், அதே சமயத்தில் தன் நாட்டை காக்கவும் தன்னுடைய மக்களை காக்கவும் கடமைப்பட்டவர் என்பதனாலே வீரத்திலும் சிறிதும் குறைவில்லாதவர். அப்படிப்பட்ட அவரிடம் பக்கத்து நாட்டு முத்தநாதன் மிகவும் பகைமையோடு இருக்கிறான். அவரை எப்படியாவது வென்றுவிட வேண்டும் என்கின்ற வஞ்சினத்தோடு இருக்கிறான். அவனுக்கு வெல்வது என்பது அவ்வளவு சுலபமான விஷயமாக இல்லை. ஏன் என்று சொன்னால் இறைவனினுடைய அருள் என்கின்ற பக்க பலம் அவரோடு கூடவே இருக்கிறது. அப்போது அவரை எப்படி நாம் வெல்வது என்கின்ற எண்ணத்திலே அவன் இருக்கும் பொழுது மனதிற்குள்ளே ஒரு அருமையான திட்டம் அவனுக்கு உருவாகிறது. என்ன செய்யலாம், சிவ வேடத்தோடேயே சென்று அவரை கபடமாக வென்றுவிட வேண்டும் என்று நினைக்கின்றான். அதனாலேயே அவன் என்ன செய்கிறான், நெற்றியில் எல்லாம் வெந்நீர் பூசிக்கொண்டு அழகாய் சிவனடியார் போல் வேடமிட்டுக் கொண்டு அவருடைய திருமாளிகையை நோக்கி வருகிறான். அப்படி அவன் வருவதை மிக அழகாக சேக்கிழார் சுவாமிகள் மிக அழகாக சொல்கிறார். என்ன சொல்கிறார் பாருங்கள், மெய்யெல்லாம் நீர் பூசி வேலிகள் முடித்து கட்டி கையிலில் படைகரந்த புத்தக கவலியேந்தி மைபொதி விளக்கே என்ன மனதினுள் கருப்பு வைத்து பொய்தவ வேடம் கொண்டு புகுந்தனன் முத்தநாதன். என்ன அழகா சொல்லார் பாருங்க, புத்தக கவலி ஏந்தி மைபூதி விளக்கே என்ன மனதினுள் கருப்பு வைத்து. மனது முழுக்க கருப்பா இருக்கான், மனது பிரகாசமாக இருக்க வேண்டும். மனம் பிரகாசமாக இருந்தால்தான் நல்லது. மனம் முழுக்க அவனுக்கு கருப்பாக இருக்கிறதாம், அதனோடு அவரை வெல்ல வேண்டும் என்கின்ற ஒரு வஞ்சினம் மட்டுமே இருக்கிறது. அதற்காக என்ன செய்கிறானாம், கை ஒரு புத்தக கவலியிலே கத்தியை மறைத்து எடுத்துக்கொண்டு வருகிறான். உள்ளே வந்தவரை பார்த்தவுடன், சிவனடியார் என்பதை பார்த்தவுடன், தன்னுடைய மெய்க்காவல் வீரர்களை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு தனியரை நோக்கி அவரை அழைத்துக் கொண்டு செல்கிறார் மெய்ப்பொருள் நாயனார். அங்கே அவரை முத்தநாதன் குத்தி விடுகிறான். அந்த நேரத்துக்கு அவருடைய மெய்க்காவல் வீரன் தத்தன் என்பவன் ஓடி வந்து அந்த முத்தநாதனை தாக்க முயற்சிக்கிறான். அந்த நேரத்திலே மெய்ப்பொருள் நாயனார் சொல்கிறார், தத்தா நமர் இவர். ஆஹா, என்ன அருமையான வார்த்தை பாருங்கள். தான் ஏற்றுக்கொண்ட விரதத்திற்காக தன் இன்னுயிர் போனாலும் பரவாயில்லை, சிவ வேடத்தோடு வந்தவர்களை வணங்க வேண்டுமே தவிர தாக்கக்கூடாது என்கின்ற எண்ணத்தோடு அவருக்கா, அவர் எப்படிப்பட்டவராயிருந்தாலும் பரவாயில்லை, அவன் எந்த நோக்கத்திற்காக வந்தாலும் பரவாயில்லை, அவனை அழைத்துக் கொண்டு போய் நம்முடைய நாட்டு எல்லை வரை எந்த ஊரும் இல்லாமல் அவனை அழைத்துக் கொண்டு போய் சென்று கொண்டு போய் விட்டுவிடு என்று தன்னுடைய வீரனிடம் சொல்கிறார் மெய்ப்பொருள் நாயனார். அதனாலேதான் அவர் மெய்ப்பொருள் நாயனார், அதனாலேதான் அவர் நாயன்மாராக உயர்த்தப்படுகிறார். செயற்கரிய செய்தவர் அல்லவா, எவ்வளவு அற்புதமான விஷயம் என்று பாருங்கள். நாம இருந்தால் அடுத்த நிமிஷம் அவனையும் தூக்கி போடுவோம். ஆனா அவரை பொறுத்த வரைக்கும் சிவ வேடம் கொண்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை வணங்க வேண்டும், அவர்களுக்கு ஊறு செய்யக்கூடாது. எவ்வளவு அற்புதமான ஒரு எண்ணத்தோடு செய்கிறார் பாருங்கள். சிவஞான போதத்திலே அருமையான ஒரு வார்த்தை உண்டு, மாலர நேயம் மலிந்தவர் வேடமும் ஆலயந்தானும் அரணென தொழுமே. மலிந்தவர் வேடம் சிவ வேடம் கொண்டவர்களையும் சிவனுடைய உரைகின்ற திருக்கோவில்களையும் சிவனாகவே நினைத்து வணங்க வேண்டும் என்று சொல்கிறார்களே, அதைத்தான் இந்த இடத்திலே நாம் பார்க்க வேண்டும். இன்னொரு நாயனார் பார்த்தோம் என்று சொன்னால் மானக்கஞ்சார நாயனார். அந்த மானக்கஞ்சார நாயனாருக்கு அழகான திருமகள் ஒருத்தி. அந்த திருமகளுக்கு ஒரு தவமெல்லாம் பெற்று அந்த தவத்தினுடைய பலனாக பெற்ற பெண் அவள். அப்படிப்பட்ட அந்த பெண்ணுக்கு ஒரு திருமணம் முடிக்க நினைக்கிறார். அந்த திருமணம் முடிக்க நினைக்கும் பொழுது என்ன ஆகிறது, இந்த திருமணத்திற்கு மாப்பிள்ளை வருவதற்கு முன்னால் ஒரு அழகான சிவனடியார் மாவிரதியாராக வருகிறார். அப்படிப்பட்ட மாவிரதியார் வந்தவுடன் சிவனடியாரை முதலிலே வணங்கி உபசரிக்க வேண்டும் என்கின்ற உயர்ந்த எண்ணத்தோடு அவரை அமர்த்தி அவருக்கு பாத பூஜை செய்து அவருக்கு வேண்டும் என்ன விருப்பம் என்று கேட்கிறார். உடனே அவர் சொல்கிறார், உமது மகளை வந்து வணங்க சொல்கிறார். மகள் வணங்குகிறார், இவளுக்கு திருமணமாக போகிறது என்று சொல்கிறார். அதையும் கேட்டுக்கொள்கிறார் சிவனடியார். அதற்கு அடுத்ததாக சொல்கிறார், அழகான கூந்தல் இருக்கிறது இவளுக்கு, இந்த கூந்தல் எமக்கு உபயோகப்படும் என்று கேட்கிறார். அடுத்த நிமிஷம் மணமகளாக போகக்கூடிய அந்த பெண்ணுடைய கூந்தலை தன்னுடைய கையிலே இருக்கக்கூடிய வாளால் அறிந்து சிவனடியாருக்கு தருகிறார். எவ்வளவு ஒரு உயர்ந்த நோக்கம் பாருங்கள். யாருக்காவது இது கிடைக்குமா, யாராவது செய்வார்களா இந்த மாதிரி வேலைய? அதுவும் இன்னொருத்தருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டிய பொண்ணு. அந்த மாப்பிள்ளை வந்து கொண்டிருக்கிறான், கல்யாணம் முடிவாகிவிட்ட விஷயம். இந்த நேரத்திலே அந்த பெண்ணினுடைய கணவனாக போகிறவனிடம் ஒரு வார்த்தை கேட்கவாவது செய்யணும் இல்லையா? நாளைக்கு வந்து அவன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டா என்ன பண்றது? இதை பத்திலாம் ஒண்ணுமே கவலை இல்லை, சிவனடியார் கேட்கிறார் என்று சொன்னவுடன் ஒரு பெண்ணுக்கு கூந்தல் தான் அழகு. அப்படிப்பட்ட அந்த கூந்தலை உடனே அறிந்து கொடுத்து விடுகிறார். தன் மகளுக்கு திருமணம் ஆனாலும் ஆகாவிட்டாலும் பரவாயில்லை. இதுல இன்னொரு விசேஷம், அந்த பெண் என்னால முடியாதுன்னு சொல்லியிருக்கலாமே, ஆனா அந்த பெண் உடனே சிவனடியார் கேட்கிறார் என்றவுடன் தன்னுடைய தலையில் இருக்கக்கூடிய கூந்தலை அறிந்து கொடுக்க சம்மதிக்கிறாள் என்று சொன்னால், அப்படிப்பட்டவர்கள் தானே செயற்கரிய செய்வது, அப்படிப்பட்டவர்கள் தானே உயர்ந்த சிவனடியார்கள், அப்படிப்பட்டவர்களை தானே நாம் ஆராதனை செய்ய வேண்டும். 63 நாயன்மார்களையும் ஒவ்வொருவர்களாக பார்த்து சொன்னால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்திலே உயர்ந்தவர்களாக சிறந்தவர்களாக சிவபக்தியிலே தோய்ந்தவர்களாக விளங்குகிறார்கள். திருத்தொண்ட நாயனாரை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், அவர் பிள்ளை தன்னுடைய அருமையான செல்ல பிள்ளையை சிவனடியார் கேட்கிறார் என்பதற்காக கரிசமைத்த அற்புதம் எங்கே நடக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம். கண்ணப்ப நாயனார் நாளே ஆறே நாட்களில் எம்பெருமான் திருக்காலத்தி அப்பனிடம் அன்பு பூண்டு எப்போதும் அவனையே அந்த ஆறு நாட்களும் மாறி 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 அவனுக்கே பூஜை செய்து அவனையே நினைந்து நினைந்து உருகி அவனுடைய திரு கண்ணில் இருந்து உதரம் பெருகுகிறது என்று சொன்னவுடன் கண்ணுக்கு கண் என்பதாக ஒரு அற்புதமான ஒரு கோட்பாட்டை எடுத்துக்கொண்டு தன்னுடைய கண்ணை பிடுங்கி எம்பெருமானினுடைய திருக்கண்ணிலே சாத்துகிறான் என்று சொன்னார். அந்த வேடனினுடைய அற்புதமான பக்திக்கு முன்னார் வேறு எது நிற்கும் ஐயா? அதனாலே மாணிக்கவாசக சுவாமிகள் சொன்னார், கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டவின் என்னப்பன் என்னொப்பில் என்னையும் ஆட்கொண்டருளி வண்ணப்பணி தன்னை வாவென்ற வான்கருணை ஐயா. எவ்வளவு பெரிய விஷயம் இதெல்லாம், எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. ஆனா இதெல்லாம் ஒரு மாதிரி, ஆனா இது எதுவுமே இல்லாமல் உலகத்தினுடைய சிந்தனையே இல்லாமல் எம்பெருமானை நினைத்து ஒரு மூலையிலே உட்கார்ந்து கொண்டு தபஸ் செய்து கொண்டிருக்கிறார் ஒருவர். அவரும் உயர்ந்தவர்தான். தன்னுடைய மனதிற்குள்ளேயே அருமையாய் ஒரு கோவிலை கட்டி அந்த கோவிலுக்கு கும்பாபிஷேகமும் செய்கிறார். வாயிலார் நாயனார் ரொம்பவும் அற்புதமாக ஒரு விஷயத்தை செய்கிறார். ஒரு இடத்தன்னால இப்ப பெரிய கோவில பாக்குறாரு, சிவன் கோவில, இத மாதிரி நம்ம கட்ட முடியுமான்னு நினைக்கிறாரு. ஆனா அதற்குண்டான பொருள் வசதிகள் எதுவுமே கிடையாது. ஒரு பரதேசியாய் நிற்கக்கூடிய ஒருவருக்கு எங்கே இந்த அந்த அளவுக்கு கோடி கோடியாய் நிதி கிடைக்கும்? அதனால யோசிக்கிறாரு என்ன பண்ணலான்னு. அடுத்த நிமிஷம் அவருக்கு ஒரு யோசனை தோணுது, என்ன பண்ணலாம், இறைவனை மனதிற்குள்ளே நினைப்போம்னு நினைக்கிறாரு. அப்போ ஒரு சின்ன பார்க்கு ஒளி ஒண்ணு தென்படுகிறது. என்ன தென்படுகிறது? இப்பொழுதிலிருந்து கோவில் கட்ட ஆரம்பி உன் மனதிலேயேனு. மனத்துக்குள்ளேயே கோவில் கட்டுறார். அழகான பிரகாரங்கள், சப்த பிராகார மத்தியன்னு சொல்லுவோமே, அப்படி ஏழு பிரகாரங்கள் இருக்கிறது. நடுவிலே எம்பெருமானினுடைய கோஷ்ட தேவதைகளுக்கு கோவில் கட்டியாச்சு, எம்பெருமானுடைய கருவறை கட்டியாச்சு, அதற்குள்ளேயே ஸ்வர்ணலிங்கமா எம்பெருமானை ஸ்தாபித்தாச்சு, ஸ்வர்ண பந்தனமே பண்ணிட்டார். அருமையான அம்பாள், அழகான அம்பாள், அவருக்கு பக்கத்திலே கணநாதர் ஒரு பக்கம், சண்முகநாதர் ஒரு பக்கம், இப்படி அத்தனை பேரையும் வைத்து நடுவிலே எம்பெருமானை வைத்து அந்த எம்பெருமானுக்கு திருக்கோவில் கட்டி கும்பாபிஷேகத்துக்கு நாள் குறிக்கிறாரு. அந்த நேரத்துக்கு அந்த ஊர் ராஜாவும் அவர் ஒரு பெரிய கோவில் கட்டுறாரு. அவர் உண்மையிலேயே வெளியில பார்க்கும் விதமாக கல்லினால் அருமையான கைவண்ணத்தோடு ஒரு கோவிலை கட்டியிருக்கிறார். அந்த சுவாமிக்கும் நாள் குறிக்கிறார் கும்பாபிஷேகத்துக்கு. இது இரண்டும் ஒரே நாட்களாக வரும் பொழுது பெருமான் போய் அந்த ராஜா கிட்ட சொல்றாராம், வாயிலார் எனக்காக ஒரு கோவில் கட்டியிருக்கிறாரு, அந்த கோவிலுக்கு வரதா நானு அவர்கிட்ட வாக்கு கொடுத்துட்டேன், அதனால இன்னொரு நாளைக்கு உன்னுடைய தேதி மாத்தி வச்சுக்கோ கும்பாபிஷேகத்துங்க. ராஜாவுக்கு ஒண்ணுமே புரியல, வாயிலார் என்ன பண்றாரு, எங்க இருக்கிறார், அப்படி நம்மை விட உயர்ந்த கோவில் அவர் கட்ட முடியுமா? ஒரு ராஜாவை விட நாம் தான் பெரிய சக்கரவர்த்தி, நம்ம விட பெரிய ஒரு கோவிலை ஒரு சாதாரண ஆளால் கட்ட முடியுமா? தன்னுடைய வீரர்களை அழைத்து தேடுங்கள், எங்கே இருக்கிறது கோவில் என கேட்கிறார். அவருக்குள்ள அந்த ராஜாவுக்குள்ளே ஒரு ஒரு என்ன இருந்தாலும் ஒரு யோசனை, தன்னை விட உயர்ந்தபடி ஒரு கோவில் கட்ட முடியுமா? சிவபக்தியிலே போட்டி உள்ளது, எல்லா வீரர்களும் தேடுகிறார்கள், கிடைக்கவில்லை. ஒரு இடத்திலே போய் பார்க்கிறார்கள், வாயிலார் எங்கே இருக்கிறார், ஒரு இடத்துல ஒரு மரத்தடியில உட்கார்ந்துகிட்டு பூஜை பண்ணிட்டு கண்ணா மூடிட்டு உட்கார்ந்துருக்கிறாரு. இங்க வந்து கோவில் எங்கையா இருக்கு, இவர்ல உட்கார்ந்துருக்கிறாருன்னு சொல்லிட்டு எல்லாரும் சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் அங்க வந்து போறவங்களை எல்லாம் கேக்குறாங்க, அவர் மனதிற்குள்ளேயே கோவில் கட்டி இருக்கிறாருங்கிறாங்க. இத போய் ராஜா கிட்ட சொன்னவன்னா ராஜாவுக்கு ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறது இவரிடம், நான் போய் பார்ப்போம்னு அவர்கிட்ட போறாரு. போனா அங்க கோவில் கும்பாபிஷேகம் எல்லாம் போய் பார்த்த உடனே அவர்கிட்ட சொன்னார். அவர் சொன்னார், என்னால வசதி இல்ல, நான் மனசுக்குள்ளேயே கோவில் கட்டி எம்பெருமானை ஸ்தாபிதம் பண்ணி அவனுக்கு திருக்குடம் முழுக்க நன்னீராட்டு விழாவும் செய்து விட்டேன் என்று சொல்கிறார். உடனே அவருடைய திருவடிகளிலே விழுகிறான் மன்னன். ஆக இறைவன் எனப்படுபவன் யாருக்கு அடிமை என்று சொன்னால், உள்ளத்துக்குள்ளே யார் அவனை பார்க்கிறார்களோ அவர்களுக்கு அவன் அடிமை. உள்ள கமலமடி உத்தமனார் வேண்டுவது என்று விபுலானந்த சுவாமிகள் சொல்லுவாரே, அதுபோல உள்ள கமலத்தை தான் அவன் முதலில் பார்க்கிறான். வெளியிலே உள்ள புற பொருட்களை அவன் அந்த அளவுக்கு பார்க்கறதில்லை. உள்ள அந்தர்முக சமாராத்தியாய நமஹா என்று சொல்லும்படியாய் உள்ளுக்குள்ளேதான் அவன் முதலிலே பார்க்கிறான். உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம் பாளையம், வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுரவாசல், தெல்ல தெளிந்தார்க்கு தீபன் சிவலிங்கம், கள்ள புலனைந்தும் காளா மணிவிளக்கே என்று என்ன அருமையா பாடியிருக்கிறார்கள். அந்த எம்பெருமானை உள்ளுக்குள்ளேயே வைத்து வழிபட்டவர் வாயிலார் நாயனார். அந்த எம்பெருமானை நாம் வணங்க வேண்டும். எவ்வளவு அற்புதமாக செய்திருக்கிறார்கள் பாருங்கள். இன்னொருத்தர் ருத்ரத்தை ஓதியே தன்னை முக்தி நெறிக்கு வழிகாட்டி கொண்டவர் யாருனா ருத்ர பசுபதி நாயனார். தினமும் சிவபூதி செய்வதையே தன்னுடைய முழுமுதற் பணியாக செய்த முருகநாயனார். இப்படி எல்லா நாயன்மார்களையும் பார்த்தோம் என்று சொன்னார் பக்தி பெருகுகிறது. இந்த அடியார் திருக்கூட்டம் நமக்கு நன்னெறியை காண்பிக்கிறது. எது மெய்ப்பொருள் என்பதை உணர வைக்கிறது. இப்போ மெய்ப்பொருள்னு சொல்றோம், அதையும் என்ன பண்ணார் வள்ளுவர் பேராசான் என்ன சொல்றாருன்னா, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. மெய்ப்பொருளை தேடி கண்டுபிடிச்சி, மெய்ப்பொருள்னு சொன்னா பகுத்து அறிஞ்சு, இந்த பகுத்தறிவுங்கிறது இதுதான், பகுத்து அறிஞ்சு எது உண்மை எது இருந்தாலும் இல்லை இல்லைன்னு சொல்றது இல்ல பகுத்தறிவு, எது உண்மையானதுங்கிறத பகுத்து அறிதல் தான். அப்படி ஒரு மெய்ப்பொருளை பார்க்க வேண்டும். அப்படி மெய்ப்பொருளை பார்க்க, இப்போ என் எதிர ஒரு மைக் இருக்கு, இந்த மைக்கில நான் பேசுறேன், இது உள்ளேயே ஒரு ரெக்கார்டர் இருக்கு, அதுவும் அது உள்ள ரெக்கார்ட் பண்ணிக்குது. அப்படி ரெக்கார்ட் பண்ணிக்கிறதுலாம் என் கண்ணுக்கு எதிர தெரியுதான்னு பார்த்தா எனக்கு எதுவுமே தெரியல. இவையெல்லாம் செய்யக்கூடியது, இதையெல்லாம் செய்யக்கூடியது எதுனா அது ஒரு சக்தி, அந்த சக்திக்கு பேரு மின்சக்தின்னு பேரு. அந்த மின்சக்தியை நான் கண்ணால பார்க்க முடியுமானா, நிச்சயமா பார்க்க முடியாது. ஆனால் உணர முடியுமானா, இத பெரியவங்க என்ன சொன்னாங்க, இத தொட்டேனா ஷாக் அடிக்கும், மின்சக்தியை தொடாதே அப்படின்னு சொன்னாங்க. மின்சக்தி நினைச்சாலே இப்ப ஷாக் அடிக்குது, அது வேற விஷயம். ஆனா மின்சக்திய நினைச்சாலே இப்ப ஷாக் அடிக்குது, அந்த மின்சக்தியை தொட்டால் ஷாக் அடிக்கும், உனக்கு ஊரு நேரும்னு சொன்னாங்க. ஆனா நான் தொட்டுத்தான் பாப்பேனா, அதுக்கப்புறம் என்ன பண்றது, அனுபவிக்க வேண்டியதுதான். அதனாலதான் பெரியவங்க சொன்னதை கேட்டுக்கோன்னு சொல்றேன். எதையும் ஆராய்ச்சி பண்ண வேண்டியதுதான், ஆனா ஒரேடியா ஆராய்ச்சியே பண்ணிக்கிட்டு இருக்க கூடாது. பெரியவங்க அனுபவத்தால் உய்த்து உணர்ந்ததை நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும், அதை நாம் திரும்பவும் ஆராய்ச்சி பண்ணணும்னு நினைக்க கூடாது. ஒரு கொடிய ராஜநாகம் எதிரே தென்படுகிறது, அந்த ராஜநாக கொத்தினால் என்ன ஆகும்னு சொன்னா அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு எல்லாரும் வீடு வேற்றி அடைய வேண்டியதுதான். ஆனா அந்த மாதிரி ராஜநாகம் வரும் பொழுது அது அப்படித்தான் நடக்குமா, நம்முடைய உயிருக்கு ஊறு நேருமா அப்படிங்கிற ஒரு டவுட்டோட போய் அது கொத்திட்டான் கொத்தட்டுமே பாப்போமேன்னு சொன்னோம்னா அப்ப நமக்கு நல்ல நேரம் இல்லேன்னு அர்த்தம். அந்த மாதிரி வேலையை செய்யக்கூடாது. நாம் நல்லபடியாக இருக்க வேண்டும்னா நமசிவாயத்தை எப்போதும் துதிக்க வேண்டும். இந்த மாதிரி ஆராய்ச்சியை வீண ஆராய்ச்சியா வச்சுக்க கூடாது, எப்பவுமே எம்பெருமானை நினைக்க வேண்டும். அதைத்தானே கந்தர் அனுபூதியிலே சொன்னார்கள் பெரியவர்கள், சுட்டி அறிகின்ற உலக அறிவு முழுவதும் அற்றுப்போன இடத்திலே அனுபவ அறிவு தலைப்படும். அந்த அளவில் அறிவுக்கு அறிவான இறைவனினுடைய அருட்காட்சி தோன்றும். இதை அனுபவ ஞானியாகிய அருணகிரிநாத சுவாமிகள் கந்தர் அனுபூதியில ரொம்ப அழகா சொல்றார். அறிவுன்ற நின்றறிவார் அறிவில் பிரிவுன்ற நின்ற பிரானலையோ தெரிவுன்ற வந்திருளே திதைய வெறி வென்றவரோடு வேலவனே. திருப்புகழ இன்னொரு விஷயத்தையும் சொல்றார், அறிவால் அறிந்து இருதால் இறைஞ்சும் அடியால் இடைந்தல் களைவோனே. அறிவால் அறிஞ்சு உட்கார்ந்துருக்கான் பாருங்க, அவனுக்கு இருக்கக்கூடிய இடைஞ்சலை எல்லாம் யார் களைவானா, அந்த சண்முகநாத பெருமான் தான் களைவான். சண்முகநாதன் சொன்னாலும் பஞ்ச முகத்தோடு இருக்கக்கூடிய எம்பெருமான் சொன்னாலும் எல்லாரும் ஒண்ணுதானே. அந்த பெருமானை எல்லாம் நாம் நினைக்கணும், அந்த பெருமானை அல்லவா ஆராதனை செய்ய வேண்டும். அந்த பெருமானை நினைத்தவர்களை, அவனையே வணங்கி வழிபட்டவர்களை கூட சேர்ந்து ஆராதனை பண்ணும், அப்பத்தான் நமக்கு நல்லது. இதைத்தானே சொல்லியிருக்கிறார்கள், இந்த மின்சக்தியை பார்க்க முடியாது, கண்ணுல தெரியல. இந்த மின்சக்தியும் சேர்த்து இந்த உலகத்துல எத்தனையோ இருக்கிற ஒழுங்குமுறைகள் இருக்கின்றன, அத்தனை ஒழுங்குமுறைகளையும் ஏதோ ஒரு சக்தி சரியாக நெறிமுறைப்படுத்துகிறது. அந்த நெறிமுறைப்படுத்தக்கூடிய அந்த பரம்பொருள் சக்தியை உணருவதுதான் கடினம். அந்த பரம்பொருள் சக்தியை உணரத்தான் இந்த அடியார்கள் எல்லாம் பாடுபட்டனர், அல்லது உணர்ந்து நமக்கெல்லாம் திரும்ப காண்பித்தனர். அப்பா இதுதாண்டா பரம்பொருள் சக்தி, இதுதாண்டா எம்பெருமான், இந்த எம்பெருமான பிடிச்சுக்கோப்பா, உனக்கு எந்த கவலையும் இருக்காது என்று இதற்குத்தான் உயிர்த்துணர்ந்து பெரியோர்கள் மிக அழகாக சொன்னார்கள். அவர்கள் சென்ற பாதையில் தான் நாமும் செல்ல வேண்டும், அந்த அடியார் கூட்டத்தில் இணைய வேண்டும். அந்த சத்சங்கமே நமக்கு முக்தி நெறி காட்டும், ஜீவனுக்கு சிவனை காட்டும், உன் நாமமே உச்சரித்திடும். அதைத்தான் ஒரு பெரியவர் சொன்னார், உன் நாமமே உச்சரித்திடும் அடிய நாமமே நான் உச்சரிக்க வசமோ. என்ன ஒரு பெரிய விசேஷம் பாருங்க, உன் நாமமே உச்சரித்திடும் அடியர் நாமமே. இறைவனினுடைய நாமத்தை உச்சரிக்கக்கூடிய அடியவர்களுடைய நாமத்தை நான் உச்சரிக்க வசமோன்னாரு. அது எவ்வளவு பெரிய விசேஷம்னார். அடியார்களுடைய நாமத்தை சொன்னாலே போரும். நாங்க தாய்மானவ சுவாமிகள் தான் சொன்னார், எப்பேற்பட்டவர்கள் அவர்கள் எல்லாம். அப்படிப்பட்ட அந்த அடியார்கள்னு சொன்னோமே, அந்த அடியார்கள் செயற்கரிய செய்வர்னோ, அவர்கள் எப்படி தோற்றத்திலே இருப்பார்கள் என்று சொன்னால், பூசு நீரு போல் உள்ளும் புனிதர்கள். பூசு நீரு போல் என்ன அருமையாய் நெற்றியிலே திருநீர் பூசிக் கொண்டிருப்பார்கள், மேனியெல்லாம் திருநீர் பூசிக் கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்ட அந்த திருநீரை பூசிக் கொண்டிருப்பவர் திருநீர் வெண்மை. திருநீருன்னு சொன்னா ஐஸ்வர்யம்னு பேரு, திருநீருன்னு சொன்னா செல்வம்னு பேரு, திருநீருன்னு சொன்னா அது லட்சுமி கடாட்சம்னு பேரு. ஏன்னா அதை விட உயர்ந்தது வேற எதுவுமே கிடையாது இந்த உலகத்துல. கடைசி வரைக்கும் ஒருத்தனுக்கு சாஸ்வதமான ஒண்ணுன்னா அந்த நீர் தான், வெண்மை தான். ஒரு மரம் இருக்கிறது, அந்த மரத்தை வெட்டி போட்டு அதை கரியாக்குகிறோம், அந்த கரியை திரும்பவும் கருப்பா வரும். அந்த கருப்பை திரும்பியும் கொண்டு போய் நெருப்புல போட்டு கொடுத்தீங்கன்னா கடைசியில வெண்மையா மாறிடும். எதுவுமே வெண்மையா தான் மாறும் கடைசியா, வெள்ள வெளியேர்னு போயிடும். எதுவுமே இல்லாத ஒரு நிறமற்ற பரம்பொருளாக எல்லாத்தையும் பரம்பொருளோடு போய் இணைந்துவிடும். அதனாலேதான் ஓர் உருவம் ஒரு நாம் எதுவுமே இல்லாத எம்பெருமான். அப்படிப்பட்ட அந்த பெருமானை வணங்குவதற்கு நீற்றையே உபயோகப்படுத்திக் கொள்கிறோம். அந்த நீர் தான் நிலையற்ற தன்மையை நமக்கு காண்பிக்கிறது. எல்லாமே முடிஞ்சு போனா கடைசியில ஒண்ணும் இருக்காது. முடி சார்ந்த மன்னரும் முடிவில் பிடி சாம்பராவன சாம்பல் வெந்நீர் தானே, நீர் தானே. அப்படிப்பட்ட அந்த நீராய் போகும்போது ஒண்ணுமே கிடையாது, எல்லாமே முடிஞ்சு போயிடும். இந்த இடத்துல முடிஞ்சு போன இடத்துல என்ன இருக்கும், நீருமல். அதாவது சாஸ்வதமானது எது, கடைசியா எல்லாம் கடைஞ்ச பிற்பாடு இருக்கக்கூடியது நீர் மட்டும்தான். அதனாலேதான் அந்த நீற்றை நாம் இட்டுக் கொள்ளும் பொழுது இந்த உலக இன்பங்கள், உலகத்தினுடைய ஆசைகள், காமாந்தகாரமான எண்ணங்கள் அத்தனையும் நம்மை விட்டு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா போக, இறைவன் ஒருவனே சாஸ்வதம். அந்த இறைவனையே நாம் பிடித்துக் கொள்ள வேண்டும், வேற எதுவும் தேவையில்லை. பூசுவதும் வெந்நீர், பூண்பதுவும் பொங்கருவும், பேசுவதும் திருவாயால் என்று சொன்னார்களே, அப்படிப்பட்ட பூசுவது வெந்நீரே பூசிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த பரமேஸ்வரனை நினைக்கக்கூடிய எண்ணம் தலைப்படும். அதன் மூலமாக சித்த சுத்தி வரும். சித்த மலமறுத்து சிவமாக்கி எம்பெருமானடி சேரக்கூடிய ஒரு நல்ல பாக்கியம் கிடைக்கும். அதனாலேதான் அதை உயர்ந்த ஒரு திடமான உறுதிப்பாட்டோடு அவர்கள் நீற்றையே பூசிக் கொண்டிருந்தார்கள். அந்த நீர் போலவே உள்ளும் புனிதர்கள். உள்ளுக்குள்ளேயும் கருப்புன்னு சொன்னோம், மெய்ப்பொருள் நாயனாரனுடைய புராணத்திலே முத்தநாதன் மனதிற்குள்ளே கருப்போடு வந்தான். இங்கோ உள்ளும் புனிதர்கள், அந்த பூசும் வெந்நீர் போலவே உள்ளையும் புனிதர்களாகவே இருப்பார்களாம் அவர்கள். அது மட்டுமல்ல, இந்த உறுதிப்பாடு, இறைவனை வணங்க வேண்டும், சிவபெருமானை வணங்க வேண்டும், சிவனன்றி வேறெதுவும் இல்லை என்று, அவனன்றி வேறெதுவும் அசையாது என்கின்ற எண்ணத்தோடு அதற்காக என்ன பண்ணுவாங்களாம் தெரியுமா, பூதமைந்தும் நிலையிற் கலங்கினும் மாதொரு பாகர் மலர்த்தாள் மரப்பிலார். பூதமைந்தும் அஞ்சு பூதங்கள் இருக்குங்க இந்த உலகம், அத்தனையும் ஆட்டி வைக்கிறது இந்த ஐம்பூதங்கள் தான். ஒரு பூதம் ஏடாகுடமா ஏதாவது பண்ணினாலே நம்மளால தாங்க முடியாது. ஏதாவது ஒரு பூமியிலே ஒரு பூகம்பம் வருகிறது, ஒரு ஆற்றிலே வெள்ளப்பெருக்கு வருகிறது. ஜலம் ஒரு பூதம் இல்லையா, மண்ணு ஒரு பூதம் இல்லையா. இப்ப நெருப்பு அது ஒரேடியா ஒரு வனாந்தரத்தையே அழிக்கிறது, அதனாலே இயற்கையெல்லாம் மாசுபடுகிறது. ஓசோன் லேயெல்லாம் ஓட்ட விழுதுங்கிறாங்க, அதன் மூலமாக நேரத்துக்கு மழை பெய்யாதுங்கிறாங்க, உடம்பு உலகத்தினுடைய வெப்பம் அதிகரிக்கும்ங்கிறாங்க. இப்படி பல விதமாகவும் பூதங்களினாலே இடர்பாடுகள் வருகின்றன. ஆனால் ஐம்பூதங்களும் இறைவனினுடைய ஆற்றலுக்கு, இறைவனினுடைய அருளுக்கு, இறைவனினுடைய ஆணைக்கு கட்டுப்பட்டவர்கள் தான். அவர்கள் கரெக்டா தான் அவங்க பணியை செஞ்சுட்டு வராங்க. ஆனா இந்த உலகத்துல பிறந்த நாம தான் அதை கெடுக்கிறோம். நம்ம கூட சேர்ந்தவங்க யாரா இருந்தாலும் நம்மள மாதிரியே அதையும் கெடுக்கிறதுக்கு ஒரு சங்கல்பத்தோட இருக்கிற ஆசாமிகள் நாம தான். மனிதர்கள் தான் கெடுக்கிறோம், விலங்குகள் கூட கெடுப்பதில்லை. தனக்கு வேணும்னா சிங்கம் ஒரு இறையை தின்னும், அதோடு சரி. அடுத்தது எதிரவே ஒரு மான் போனாலோ ஒரு பசுமாடு போனாலோ அதை அடிச்சு கொல்லவே கொள்ளாது, பசி இல்லைன்னா அது கிட்ட போவாது. ஆனா நாமளை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு வேளைக்கு சாப்பாடு ஃபுல்லா வயிறு முழுக்க நிறைஞ்சு சாப்பிட்டோம்னாலும் அடுத்த வேலைக்கு இன்னொருத்தர் கொண்டு வந்தா வாங்கி உள்ளத்துக்கு வச்சுக்குவோம். என்ன கேட்டா அடுத்த வேலைக்கு நமக்கு வேணும் ஐயா, அடுத்த வேலை இல்ல, அடுத்த நொடி நாம இங்கே இருப்போம்ன்றது நமக்கே தெரியாது. இந்த பூகம்பம் ஒரு நிமிஷத்துல உலகத்தை ஒரு ஆட்டு ஆட்டுச்சுன்னா அடுத்த நிமிஷம் எது எங்க இருக்குன்னே தெரியாது. ஆனா நாம பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன நினைக்கிறோம், அடுத்த வேலை, அடுத்த நாடு, அடுத்த ஒரு வருஷம், இப்படி அத்தனையும் அடுத்ததற்காகவே திங்க் பண்ணிட்டு இருக்கிறோம். இதுதான் ஏன் மோசமான விஷயம். இதுனாலேதான் வெந்நீரை பூசுங்கள், நிலை எது, நிலை இல்லாதது எது என்பது நாம் நெற்றியிலே எப்போதும் தொலங்க 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 நமக்கு உண்மை எப்போதும் தெரிந்து கொண்டே இருக்கும். அதன் மூலமாக இறைவனிடம் மட்டுமே நம்முடைய சிந்தனை வலுப்பெறும் என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானை வணங்கக்கூடியவர்கள் ஐம்பூதங்களும் நிலையில் கலங்கினோம். காத்தால சிவபூஜை பண்ண ஒருத்தர் உட்கார்றாருங்க, சிவபூஜை பண்ண போறாரு, பண்ற நேரத்துக்கு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி ஒருத்த ஓடி வரான், இல்ல சிவபூஜை பண்ணிக்கிட்டு இருக்கிறாருங்க, அந்த நேரத்துக்கு ஒருத்த ஓடி வரான், ஐயா இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆத்துல இருந்து வெள்ளம் வருது, அடிச்சுக்கிட்டு போகுது, சீக்கிரம் ஓடி வாங்க, வெளியில வந்துருங்க அப்படிங்கிறாரு. இவர் ஆத்தங்கரையில உட்காந்துட்டு ஜபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, சிவபூஜை பண்ணிட்டு இருக்கிறாரு. அந்த நேரத்துக்கு இவர் என்ன பண்ணுவாரு, கையில அந்த லிங்கத்தையும் எடுத்துக்கிட்டு வந்தாலும் போச்சு, அதை விட்டு விட்டு இவர் மட்டும் ஓடி வந்தாலும் போச்சு, நாமளா இருந்தா அப்படித்தான் பண்ணுவோம். ஆனா சிவனடியார்கள் இறைவனோடு சேர்ந்து அந்த இடத்துல அப்படியே அமர்ந்து சிவபூஜையிலேயே திளைத்து விடுவார்கள். ஆற்றில் வெள்ளம் வந்தால் என்ன, வெள்ளம் தலைமையில் போனால் என்ன, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. எனக்கு தெரிஞ்சுங்க, திருவண்ணாமலை மாவட்டத்துல ஒரு பெரிய சுவாமிகள் ஒருத்தர் இருந்தார். அந்த சுவாமிகள் அப்படித்தான், ஆற்று வெள்ளம் வரப்போகிறது, ஆற்றிலே காட்டாற்று வெள்ளம், காட்டாற்று வெள்ளத்திற்கு முன்னாடி அவன் உட்கார்ந்து ஜபம் பண்ணிட்டு இருக்கிறாரு. வெறும் மணல்ல, அந்த மணல் திட்டினுடைய மேலே திடீர்னு காட்டாற்று வெள்ளம் வருகிறது. எல்லாரும் சாமியார் உள்ள மாட்டிக்கிட்டாரேன்னு ஊர் மக்கள்லாம் பார்க்கிறார்கள். ஆனால் அவர் எதை பற்றியும் கவலைப்படவில்லை, அப்படியே அமர்ந்து ஜபம் செய்து கொண்டிருக்கிறார். அவரை சுற்றி காட்டாற்று வெள்ளம் ஓடுகிறது. வெள்ளமெல்லாம் வடிந்த பின் பார்த்தால் ஒரு சின்ன மணல் திட்டு, அந்த மணல் திட்டை விலக்கி பார்த்தால் சுவாமிகள் உள்ளே அமர்ந்து தபஸ் செய்த கோலத்திலேயே இருக்கிறார். இது எவ்வளவு பெரிய விஷயம். ஆக தனக்காக எதுவுமே நினைக்காமல் இறைவனை மட்டுமே, இறைவனிடம் தன்னை அப்படியே ஒப்புவித்து விட்டு உட்கார்ந்திருப்பவர்கள், அதனாலே தானே அவர்கள் ஞானிகள், அதனாலே தானே அவர்கள் அடியவர்கள். அப்படிப்பட்டவர்களை தானே இந்த பாடலிலே சொல்லப்பட்டிருக்கிறது, பூதம் ஐந்தும் நிலையிற்கலங்கினும் மாதொருவாகர் மலர்த்தாள் மரவிலா. அந்த பெருமானினுடைய சரணத்தை, அதை தவிர வேற எதையுமே நினைக்காத ஒரு எண்ணம். அப்படிப்பட்டவர்கள் அவர்கள்தானே கோதிலாத குணப்பெருங்குன்றனார்னு சொன்னார்கள். கோதிலாத குணப்பெரும் குணம் என்று சொன்னால் இந்த மாதிரி குணம் தான், நல்ல குணம், இறைவனை தவிர வேற எதையும் நினைக்காத குணம். நம்ம குணம்லாம் அப்படி கிடையாது, மனமேனும் குரங்கு. இங்க எது எடுத்தாலும் மனசிலே ஆயிரத்தி எட்டு விதமான கற்பனைகள், ஆயிரத்தி எட்டு விதமான எண்ணங்கள் நமக்கு என்னென்னவெல்லாமோ தோன்றுகின்றன. ஆனால் அவர்கள் எல்லாம் அதை பத்தி எதை பத்தியும் எதிர்பார்த்தவர்கள் அல்ல. எதற்காகவும் மற்றவர்களிடம் நீ உன்னால் எனக்கு ஆக வேண்டியது ஒன்றுமில்லை என்று அத்தனை பேரையும் விட்டுவிட்டு நானேயும் பிறப்பஞ்சேன், இறப்பதனுக்கு என்கடவேன் என்று சொன்னார்களே, அதுதானே ஒரு உயர்ந்த ஒரு நிலைப்பாடு. எதற்காகவும் பல பல காமத்தராகி பதைத்தெழுவார் மனத்துள்ளே கலமல கிட்டு திரியும் கணபதி எண்ணுங்களிலும் வலமேந்திரண்டு சுடரும் வான் கயிலாய மலையும் நலமார் கெடிலப்புணலும் உடையார் தமர் அஞ்சுவது யாதொன்றும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லை. அப்படிங்கப்பா எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க, அஞ்ச வருவதும் இல்லை அஞ்சுவது யாதொன்றும். எதுக்காக நான் பயப்பட தேவையில்லை, எம்பெருமானை புடிச்சுட்டேன், அவனை விட ஒரு சுப்ரீம் காட் கிடையாது, அவனுடைய பாதத்துல விழுந்துட்டேன், அவன் எனக்கு அருள் புரிவான். அந்த திடமான ஒரு நம்பிக்கை, திடமான பக்தி, அது இந்த வேண்டும் பரிசொன்று உண்டெனில் அதுவும் உந்தன் விருப்பன்றே. எனக்கு வேணும் எதுவும் இல்லையா, அது வேணும்னா நீட்டாயா, வேற எதுவுமே வேண்டாமையா என்று இருந்தவர்கள் அல்லவா அவர்கள். வேண்டத்தக்கது அறிவோயினி, அதுவா நீயனா, வேற யாரும் கிடையாது, எனக்கு எதுவுமே தேவையில்லப்பா, நான் எதுவுமே செய்ய மாட்டேன், எல்லாமே உன் மூலமாகவே வர வேண்டும், நானேயோ தவம் செய்தேன், சிவாய நம வேற பெற்றேன் என்கின்ற ஒரு கர்வத்தோடு, கர்வம் என்று சொன்னால் இது ஒரு நல்ல கர்வம் தான், அப்படி ஒரு எண்ணத்தோடு இருந்தவர்கள் அல்லவா அவர்கள். ஆரம் கண்டிகை ஆடையும் கந்தை, வேற எதுவும் கிடையாது, ஆரம் கண்டிகை உருதுராட்ச மாலை கழுத்திலே சுடர்விட, நெற்றியிலே அழகாய் வெந்நீர் சுடர்விட பிரகாசிக்க, ஆடை சாதாரண கந்தர், இதற்கெல்லாம் ஒரு விசேஷமா அவங்க எதுவுமே ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்ததில்லை, உடம்புல என்ன ட்ரெஸ் இருக்குன்னெல்லாம் பார்த்ததில்லை. அவதூத சன்னியாசிகளாய் எத்தனையோ பேர் இருந்திருக்கின்றனர், எல்லாம் முற்றும் துறந்தவர்களாய் இருந்திருக்கின்றனர். உன்னை சிங்காரித்து உனதழகு பாராமல் என்னை சிங்காரித்து இடர்பட்டேன் சொக்கநாதான் அருத்தர், உன்னை சிங்காரித்து, என்ன அருமையான வார்த்தை, பண்டார சாஸ்திரங்களிலே ரொம்ப விசேஷமான வார்த்தை இது. உன்னை சிங்காரித்து உனதழகு, அவனுடைய அழகை அழகாய் பார்த்து 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 அவனை நினைத்து தியானம் செய்து, அவனுக்கு அழகழகாய் விதவிதமான அணிமணி ஆபரணங்களை போட்டு அலங்காரம் செய்து பார்ப்பது அது எவ்வளவு சுகமான விஷயம். அதை விட்டுவிட்டு நமக்கு வேணும்னு கழுத்துக்கு ஒரு 108 சவரன் நகையை மாட்டிக்கிட்டு வெளியில போனோம்னா எந்த நேரம் திருநம் நம்ம கழுத்து இருப்பான்னு தெரியாது இல்லையா? அதனாலே தான் அவனையே நினையுங்கள், அந்த எம்பெருமானை மட்டுமே நினைக்கிறது. என்னை சிங்காரித்து இடர்பட்டேன் துக்கநாதனார், இடர்படுதல் தான். கையில ஒரு 100,000 ரூபாய் பணத்தை வச்சுக்கிட்டு ரோட்ல நடக்கணும்னா நிச்சயமா நம்ம யோசிப்போம், பயம் வரும். எம்பெருமானுடைய உண்டியல்ல போட்டோம்னா நம்ம நிம்மதியா இருக்கலாம். இன்னைக்கு அந்த உண்டியல் கூட பயமா தான் இருக்கு. இருந்தாலும் இறைவன் எப்படியாவது நல்லதை செய்து கொள்வான். எது கிடைத்தாலும் சபலப்படாதவர்கள், எதுவுமே கிடைத்தாலும் என்ன கிடைச்சாலும், ஐயா திருநாவுக்கரசு சுவாமிகள் உழவார பணி செய்து கொண்டிருக்கிறாரு, கையிலே அந்த உழவாரம் செய்யக்கூடிய கருவிகளை எடுத்துக்கொண்டு போகிறார், தன்னுடைய சிவன் கோவிலினுடைய மதிலுக்கு பக்கத்துல போகிறார். அந்த இடத்துல போய் ஒருவரிடமா இருக்கக்கூடிய முட்புதர்களை எல்லாம் சரியாக தரம் பிரித்து அதையெல்லாம் பிரித்து போட்டு அந்த இடத்தை சுத்தம் செய்து கொண்டிருக்கிறார். அந்த இடத்திலே ஒரு அழகாய் நவரத்தினங்கள் எல்லாம் துரி கிடக்கின்றன. அந்த நவரத்தினங்களை பார்த்தவுடன் நாமளா இருந்தா என்ன பண்ணுவோம், உழவார பணிகளை செய்யறதெல்லாம் நிறுத்திட்டு கையில ஒரு யாராவது திரும்பி பாக்குறாங்களான்னு சுத்தமுத்தம் பார்த்து அந்த நவரத்தினங்களை பொறுக்கி எடுத்துக்கொண்டு அடுத்த நிமிஷம் வீட்டுக்கு வந்துருவோம். ஆனா அவர் என்ன செய்தார் தெரியுமா, அந்த நவரத்தினங்களை பக்கத்திலே இருந்த சிறு கற்களை அத்தனை ஒன்னா பொறுக்கி தூக்கி விட்டுருங்க. இது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. ஓடும் செம்பொனும் ஒக்கவே நோக்குக, செம்பொன் என்ன விஷயம், இன்னைக்கு பொண்ணுன்னு சொன்னாலே பயமா இருக்கு, விலை தினம் 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 எக்ஸ்பிரஸ் வீட்டில் ஏறின்றிருக்கு. ஆனா அந்த தங்கத்தை பார்த்தாலும் அல்லது சாதாரண தகர ஓடை பார்த்தாலும் அவர்களுக்கு ஒன்றாகவே தெரிந்தது, ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவர், கேடும் ஆக்கமும் கெட்ட திரிவினார். கெட்டது நல்லது அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இறைவனை மட்டுமே சிந்திக்கக்கூடியவர்கள், அவனை மட்டுமே நினைக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு வேறு எதை பத்தியும் நினைக்கக்கூடிய எண்ணம் இல்லை. பெரிய புராணத்தில் தெற்குதார் சுவாமிகள் இந்த அடியார்களை பற்றி சொல்லக்கூடிய வார்த்தைகள் ஒன்று ஒன்றும் நவரத்தினம், அவ்வளவு அற்புதமா சொல்லியிருக்கிறார். அதுல கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார், கெட்ட திருவினார் அந்த வார்த்தையை, கேடும் ஆக்கமும் எந்த விதமான விஷயமும் கெட்டது நல்லது எதுவுமே கிடையாது, ஒரு பிரவருத்தியும் கிடையாது நிவர்த்தியும் கிடையாது, எதுவுமே இல்லாமல் இறைவனை மட்டுமே நினைக்கக்கூடிய ஒரு எண்ணம், அதுதான் திரு, அதுதான் செல்வம். திருன்னு சொன்னா லட்சுமி செல்வம். அப்படிப்பட்ட அந்த ஒரு விஷயம் அவர்களுக்கு மட்டுமே. அதனாலதானே அவர்கள் செயற்கரிய செய்தவர்கள், செயற்கரிய செய்வார். நாமளா இருந்தா செயற்கரிய செய்ய மாட்டோம். நவரத்தினம் கிடைச்ச உடனே நம்ம ஓடி வந்துருவோம் வீட்டுக்கு. அதனாலதான் நாம பெரியவர்கள் இல்ல, அவர்கள் பெரியவர்கள். ஒரு குறையும் தனக்கு இருப்பதாக நினைக்காதவர்கள், ஈர அன்பினர், யாதும் குறைவிலார், குறைவொன்றும் இல்லைன்னு நினைத்துக் கொண்டிருப்பவர்கள் ஈர அன்பினர்னு சொன்னாங்க. யாரை பார்த்தாலும் இறங்கக்கூடியவர்கள். யாருக்கா ஒருத்தர் எதிர கஷ்டப்பட்டுட்டு போனா உடனே இவங்க கடவுளை நினைப்பாங்களாம், பகவானே பரமேஸ்வரா உமாமகேஸ்வரா உடனே இவர்களுக்கு நல்லதை செய்யுப்பா. ஒரு குழந்தை கஷ்டப்படுகிறது அப்படின்னு சொன்னா உடனே என்ன, இவங்களுடைய கடவுளாகிய அந்த பரமேஸ்வரனே சிறு குழந்தை சீர்காழி குளக்கரையிலே அழுகிறது என்று சொன்னவுடன் பால் நினைந்துட்டும் தாயினும் சாலப்பறிந்து என்று சொல்வார்களே, அப்படி அந்த பெருமான் ஓடி வந்தவன் அல்லவா, எளிவந்த பிரான் அல்லவா, அப்படி பக்தி வலையில் பட்டவன் அல்லவா. அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானினுடைய அடியார்கள் எப்படி இருப்பார்கள், அதே போல ஈர மனத்தினர்களாய், யார் வந்து எது கேட்டாலும் கொடுப்பவர்களாய், யார் வந்து எதை சொன்னாலும் எம்பெருமானை பற்றி மட்டுமே சிந்தித்து அவனுக்காகவே வழி வழியாய் அடிமை பூண்டவர்களாய் இருப்பவர்களாய் அப்படியல்லவோ இருப்பார்கள். அந்தப்படிப்பட்ட அந்த கூடும் அன்பினில் இந்த வார்த்தையின் வார்த்தை இந்த செய்யுள்ள ரொம்ப அருமையா ஒரு வார்த்தை சொல்றாரு, கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார், ஓடும் செம்பனும் ஒக்கவே நோக்குவர், கூடும் அன்பினில் கும்பிடலே அன்றி வீடும் வேண்டா விரலின் விளங்கினார். கூடும் அன்பினில் கும்பிடலை, இறைவனை நினைச்சு வணங்கறது தவிர எனக்கு அதை கூடு இதை கூடு உற்றாரையான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் கற்றாரையான் வேணேன் கற்பனவும் இனியமையும் குற்றாலத்தமந்துரையும் கூத்தா எனக்கு என்ன வேணும் தெரியுமா, எனக்கு ஒண்ணுமே வேணும், உன்னுடைய பாதத்திலே இருக்கக்கூடிய ஒரு நிலை இருந்தால் போதும், வேற எதுவுமே வீடும் வேண்டாம். எனக்கு வீடு பேர் வேணுமான்னு கேட்டா வேணாமையா, உன்னை நினைச்சி, உன்னையே நினைச்சி, உன்னுடைய அழகான திருமேனியை எப்போதும் தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த பாக்கியம் கிடைச்சதுன்னா இதை விட மேல வேற எதுவுமே தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க. என்ன ஒரு அற்புதமான விஷயம் பாருங்க. வேற யார் நாமளா இருந்தா அடுத்த நிமிஷம் அடுத்த ப்ரமோஷன் கேட்போம், ஆனா அவர் எதையுமே கேட்காதவர்கள். அதனாலேதான் அவர்கள் அடியவர்கள். இப்படியெல்லாம் உயர்ந்தவர்களாக இருந்ததால் தான் இவர்கள் செயற்கரிய செய்தவர்களாக நாம் போற்றுகின்றோம். அதனால்தான் அவர்கள் நாயன்மார்கள் என்று நாம் உயர்ந்தவர்களாக வைத்து அந்த 63 மிக விசேஷமாக வணங்குகிறோம். மகேஸ்வரனுக்கு இணையாக வைத்து நாம் வணங்குகிறோம். மாதுரு வாகனார்க்கு வழிபடி அடிமை செய்யும் இக்கூட்டத்தை வணங்க வேண்டும். சிவனுக்கு இதுவே பெரிய ஆராதனை. இந்த மாதவ கூட்டத்தை என்று சொன்னார் சீக்கிழார் பெருமான். மாதவ கூட்டம்னர் 63 நாயன்மார்கள். இந்த கூட்டத்தை மாதவ கூட்டம், எவ்வளவு அற்புதமானவர். தவம் செய்தவர்கள் இல்லையா? தவம்னா உடனே கண்ண மூடி உட்கார்ந்து தவம் செஞ்சாங்கன்னு இல்ல, 63 63 விதமாக செய்திருக்கிறார்கள். அந்த 63 செய்ததும் தவம் தான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாய் சிவனை ஆராதனை செய்திருக்கிறார்கள். சிவனுடைய அடியார்களை ஆராதனை செய்திருக்கிறார்கள். ரெண்டுமே ஒண்ணுதான் ஐயா. சிவன் தன்னை மட்டும் இல்ல, தன்னுடைய அடியார்களையும் தனக்குள்ளேயே வச்சுத்தான் பார்த்தான். அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானை அல்லவோ நினைக்க வேண்டும். கூடும் இதைத்தானே பின்னா ஔவையார் சொன்னார், வேடமும் நீரும் விளங்க நெறித்து கூடுமை தொண்டர் குழாத்துடன் கூட்டி அஞ்சக்ஷரத்தின் அரும்பொருள் தன்னை நெஞ்சக்கரத்தின் நிலை அறிவித்துன்னு சொன்னாலே அவை பிராட்டி, அதிலே கூடு மெய்த்தொண்டர் குழாத்து. இப்படிப்பட்ட மெய்த்தொண்டர்களோடு நாம் இருந்தோம் என்று சொன்னால் நமக்கு முக்தி நெறி தானாக வந்து அன்பர் பணி செய்ய ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்ப நிலை தானே வந்து எய்தும் பராபரமே என்று சொன்னாரே தாயுமானவர் சுவாமிகள். அன்பர் பணி செய்யும் அவர்களுக்காக பணி செஞ்சோம் என்று சொன்னால் நமக்கு உடனே நல்லது நடக்குமா? இறைவன் உடனே நமக்கு முன்னாடி ஓடி வந்து நின்றுவானா? நமக்கு என்ன வேணும்னு கேட்டு 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 பார்த்து 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 நமக்கு செய்வானா? அதனாலேதான் அடியவர்களை வணங்கு, அவர்களை ஆராதனை செய்யும் சொன்னார்கள். நின் பெரிய தொண்டருடன் கூட்டுகின்றாயினர் அபிராமிப்பட்ட சுவாமிகள். பெரிய தொண்டர்னர் அப்படிப்பட்டவர்கள் எல்லாம், அவருடைய அடியார்கள் எல்லாம் பெரிய தொண்டர் கூட்டு கண்டாயினர். இந்த தொண்டர்களுடைய இதயத்தில் தானே இறைவன் இருக்கிறார். அதனாலேதான இந்த எம்பெருமான் திருத்தொண்ட தொகை பாடும் பொழுது சுந்தரமூர்த்தி சுவாமி தில்லைவாள் அந்தனர்தம் அடியார்க்கு மடியன் முதலெடுத்த ஒண்ணு அடியெடுத்து அருமையாய் கொடுத்து பாட வைத்திருக்கிறார். அப்படி அடியார்களுக்கெல்லாம் அடியவன் நானேன்னு எம்பெருமானே சொல்லும் பொழுது நமக்கு என்னையா ஆணவம் இருக்கிறது? நமக்கு இன்னும் இந்த ஆணவம் போகலையே. இறைவனினுடைய அடியார்களை பார்த்தா கிண்டல் பண்றோம், கேலி பண்றோம். அவர்கள் நெற்றியில் எல்லாம் அழகாக நீர் பூசிக்கொண்டு நம்ம வீட்டுக்கே ஒரு பெரியவர் வராருன்னா உடனே பாரியா, வீட்டில் இருக்கிற அத்தனை விபூதியும் ஒன்னா குழச்சி பூசிக்கிட்டு வந்திருக்காங்கிறோம். கழுத்துல உருத்ராக்க மாலை இருந்ததுன்னு சொன்னா உடனே கொட்டையை கட்டிக்கிட்டு வந்திருக்காங்கிறோம். இப்படி ஒன்னு ஒன்னுத்தையும் ரொம்பவும் கேவலமாக பேசுகிறோம். ஆனால் அவர்கள் எல்லாம் எவ்வளவு உயர்ந்த எண்ணத்தோடு, நாம் கேவலப்படுத்துவோமா நாம் கௌரவப்படுத்துவோமா என்பதை அவர்கள் நினைப்பதில்லை. இறைவனை மட்டுமே நினைத்து இறைவனுக்கு எது பிடிக்குமோ அதை தாங்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்றுக்கொண்டு வாழ்கிறார்கள். அவர்களை பார்த்தால் வணங்க வேண்டுமே தவிர இனிமேல் கேவலமாக பேசுதலோ அல்லது அவர்களை இழிவாக நடத்துதலோ கூடாது. இதை ஒரு சங்கல்பமாகவே எடுத்துக்கணும்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த இறைவன் என்ன சொல்றான் தெரியுமா? பெரியது எதுனா புவனம் பெரியதுன்னாங்க. ஒன்னு ஒன்னுத்தையா சொல்லி கடைசியில என்ன பண்ணாங்க தெரியுமா? இறைவனே பெரியவன்னாங்க. சரி, இறைவன் பெரியவன்னா அவன் எங்க இருக்கானா? இறைவன் தொண்டர் உள்ளத்து ஒடுக்கம். இறைவன் தொண்டர்களுடைய உள்ளத்துக்குள்ளே இருக்கிறான்பா. அந்த தொண்டர்களுடைய உள்ளுக்குள்ளேயே அடங்கி விட்டான் அவன். அப்படிப்பட்ட அந்த இறைவனை, அந்த தொண்டர்களை அல்லவா வணங்க வேண்டும். தொண்டர்களை வணங்கினால் இறைவனை வணங்கினதாக அல்லவா ஆகும். ஆகவே அவனை இல்ல, உண்மையில் பகவான் தொண்டர்களினுடைய ஊழி. பகவான் தொண்டர்களுக்கெல்லாம், தொண்டர்கள் தான் எஜமான பகவான். அப்படித்தானே பண்றான். ஒரு ஒரு இடத்துலையும் பக்தர்கள் தங்களை துன்புறுத்தியவர்களை அன்பால் மாற்றி விடுகிறார்கள். நாவுக்கரசரை திருநீரின் போக்கு சுண்ணாம்பு கால வாயில போட்டாங்க. அவருக்கு செய்த கொஞ்ச நஞ்சமான கொடுமையா கல்லோட கட்டி அவரை கொண்டு போய் கடல்ல தூக்கி போடுறாங்க. அப்படி என்ன பண்ணினாலும் சிவனுடைய நாமத்தினால் அவர் திரும்ப வந்து விடுகிறார். அது மட்டுமல்ல, அந்த அரசனையும் தன்னுடைய சைவ சமயத்துக்கு மாற்றி சிவனை வணங்கக்கூடிய தன்னுடைய பகவானை அவருக்கும் காண்பித்து அருள் செய்கிறார். அது அல்லவோ உயர்ந்த நெறி. சம்பந்த சுவாமிகளுக்கு பாண்டியன் என்னவெல்லாம், பாண்டியனுடைய நோயை தீர்த்து அவனை மாற்றுகிறார். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு அடியவர்களையும் பார்த்தோம் என்று சொன்னால் அவர்கள் எல்லாம் இறைவனுக்காக வாழ்ந்தவர்கள் மட்டுமல்ல, இறைவனிடம் தனக்கு வேண்டியவர்கள் தன்னை வெறுப்பவர்கள் அத்துணை பேரையும் கொண்டு போகின்ற இறைவனின் அடியார்களாகவே மாற்றிய அவர்களுக்கும் யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்கின்ற உயர்ந்த நிலையோடு வாழ்ந்தவர்கள். பகவான் அப்படி இல்லை, அவருக்கு ஒரு அவரை வெறுத்தவர்கள் எல்லாம் அவர்களுக்கெல்லாம் அவர் பகவானை பொறுத்தவரை வெறுத்தவர்களை அவர் அழித்து விடுகிறார். ஆனால் பகவானினுடைய அரியவர்கள் அவரை வெறுத்தவர்களையும் அவனை ஆண்டவனிடம் அடிமை பூண்டு அவர்கள் ஆண்டவனுக்காகவே வாழக்கூடிய ஒரு உயர்ந்த பாக்கியத்தை செய்து கொடுக்கிறார்கள். அதனாலதான் உயர்ந்தவர்களாக அடியவர்களை நாம் போற்றுகிறோம். மிகவும் உயர்ந்தவர்கள் அடியவர்கள், மகான்கள், சூரியனை போன்றவர்கள். சூரியன் எப்படி அப்படியே ஜெகஜோதியாக பிரகாசிக்கிறதோ, உத்யத்பானு சகஸ்ரகோடி பிரகாசம்னு சொல்றோமே, அப்படிப்பட்ட அந்த அருமையான அந்த பிரகாசமானவர்கள் பகவான்கள். அவர்களுடைய கருணை ஒளிமயமானது, அவர்கள் சுகம் தரும் சந்திரனை போன்றவர்கள். என்ன சந்திரனுடைய குளுமையை பார்த்தீர்களா, எவ்வளவு அருமையா இருக்கிறது அந்த சந்திரனுடைய குளுமையை போன்ற அந்த அருள், சந்திரனின் ஒளியை போன்றது அவர்களுடைய அருள். மகான்கள் அவ்வளவு உயர்ந்தவர்கள், அவர்கள் இதமளிக்கும் கஸ்தூரி போன்றவர்கள். அவர்களுடைய அருள் அதனுடைய நறுமணம் போன்றது. மகான்கள் ரசம் நிரம்பிய கரும்பு போன்றவர்கள், அவர்கள் அருள் அந்த ரசத்தின் இன்சுவை போன்றது. இப்படி எத்தனையோ சொல்லிட்டே போலாம். மகான்கள் என்று சொன்னால் அவர்கள் உயர்ந்தவர்கள், அவர்களை வணங்கினோம் என்று சொன்னால் அதன் மூலமாக நமக்கும் நற்பேறு கிடைக்கும். ஒரு பூ இருக்கிறது, அந்த பூவை எல்லாம் தொடுத்து ஒரு நாராலை தொடுத்து பகவானினுடைய திருத்துவோ கடுதிலே அணிவிக்கிறோம் என்று சொன்னால் அந்த நாரையும் சேர்த்துதான் நாம் வணங்குகிறோம். நாருக்கு என்ன பெருமை? மலரினாலே பெருமை. அப்பொழுது அந்த மலரினோடு சேர்ந்த நாரும் மணப்பது போல இந்த அடியார்களோடு சேர்ந்த நமக்கும் பெருமை வாய்க்குமே. அதனாலே நாம் அடியார்களோடு சேரக்கூடிய ஒரு பாக்கியத்தை நாம் வேண்டாமோ, நாம் அதுக்காக வேண்டிக் கொள்ள வேண்டாமோ இறைவனிடம்? மரகத கல்லுக்கு பக்கத்துல போய் நின்றோம்னா அதே பச்சை கலர் நமக்கும் இருக்கும். அதே மாதிரி தான் பகவானுடைய அடியவர்களுக்கு பக்கத்துல போனோம்னா அவர்கள் குணம் நமக்கும் வந்துடும், அவர்களுடைய கொஞ்சமாவது அந்த குணம் நமக்கு வந்துடும். தினமும் காலத்தால 4 மணிக்கு எழுந்து காவேரியில குளித்து சிவபூஜை செய்து அனுஷ்டானங்களை எல்லாம் செய்து சிவ ஆராதனை செய்து சிவன் அடியார்களுக்கு அமுது அழிவித்து அதற்கு அப்புறம் உண்ணக்கூடிய உயர்ந்த நெறி சிவனடியார்களுக்கு உண்டு. அவர்கள் ஒரு 10 பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு நடுவுல நாமளும் ஒரு நாள் அந்த மடத்துக்கு போகிறோம்னு சொன்னா அவங்க கூடவே இருக்கோம்னு சொன்னா அன்னைக்கு காரத்தால நமக்கு மட்டும் தூக்கம், 4 மணிக்கு போத்தியின் படுத்தா தூக்கமா வரும். இவங்க எல்லாம் எழுந்துட்டாங்க, நம்ம படுத்துட்டு இருந்தா எப்படின்னு எழுந்துருவோம். கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், காவேரியில சில்லுன்னு குளிக்கும் போது அந்த கஷ்டம் எல்லாம் பறந்துடும். அதுக்கப்புறம் சிவ பூஜை எல்லாம் பண்ணி ஆராதனை பண்ணி அவங்களுக்கு சிவனடியார்களுக்கு அமுது செய்வித்து அதுக்கப்புறம் சாப்பிடும் போது மனசுக்கு ஒரு பாரம் எல்லாம் நீங்கினது போல பரம சந்தோஷம் கிடைக்கும். மத்தியானத்துக்கு மேல சிவபுராணத்தை திரும்ப திரும்ப வாசிக்கும் போது அதனுடைய அந்த கதைகளை எல்லாம் கேட்கும் போது மனசுக்கு தெளிவு பிறக்கும். சாயந்தரம் சிவனை நினைத்து பூஜை பண்ணும் போது சிவனுடைய எண்ணம் நம்ம மனசுக்குள்ளே வந்துடும். இதே மாதிரி ஒரு 10 நாள் ஒரு 15 நாள் அவர்களோட இருந்தோம் என்று சொன்னால் வீட்டுக்கு வந்து மறுநாள் காலத்தால 4 மணிக்கு முழிப்பு வந்துடும். காவேரி பக்கம் போய் குளிக்க முடியுமான்னு பாப்போம். ஆக அந்த எண்ணம் நமக்கு உள்ளுக்குள்ள வந்துருது. சிவனடியார்களை நினைத்து நாம சிவனடியாரோட சேர்ந்து இருக்கும் பொழுது, அதனாலேதான் ஆதிசங்கர பகவத்பாதர் சொன்னார், சத்சங்கத்வே நிசங்கத்வம், நிசங்கத்வே நிர்மோகத்வம், நிர்மோகத்வே நிச்சலதத்வம், நிச்சலதத்வே ஜீவன் முக்தி. இது எங்க போய் நிக்கிறது? இந்த சத்சங்கம் அடியார்களுடைய கூட்டுறவு கடைசியில ஜீவன் முக்திங்கிற ஒரு உயர்ந்த நிலையை கொண்டு போய் காண்பிக்கிறது. முதலிலே சத்சங்கமாக இருப்போம், இறைவனை நினைக்கக்கூடிய எண்ணம் வரும். அதற்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தனியா நினைச்சு அம்பாளை பூஜை பண்ணணும், இறைவனை பூஜை பண்ணணும்ங்கிற எண்ணம் வரும். ஆக நிர்மன்யம் அது மொத்தம் நிசங்கத்தம், எல்லாத்தையும் விட்டுட்டு தனியா போய் கண்ண மூடி உட்கார்ந்துட்டு பூஜை பண்ண தோணும். அதற்கப்புறம் இந்த மாதிரி பூஜை பண்ணும் போது வரக்கூடிய எண்ணங்கள் ஆசைகள் இதையெல்லாம் விட்டுவிட தோணும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? நிர்மோகத்வே நிச்சலதத்துவம், சபலப்படக்கூடிய அத்தனை குணங்களும் நம்ம விட்டு போயிடும். கடைசியில இறைவனே நாம் என்பதாக, நாமே இறைவனாக அத்தனையும் விட்டு சித்தம் அலமறுத்து சிவமாக்கி இணையாண்டேனமே, அப்படி சித்தம் எல்லாம் நம்ம விட்டு போய் எதுவுமே இல்லாத இறை பரம்பொருளோடு நாம் கலந்து விடுவோம். அந்த ஜீவன் முக்தி கிடைக்க முதலிலே சத்சங்கம் முக்கியம், அடியார்களுடைய உறவு முக்கியம். அப்ப அடியார்களுடைய உறவு எப்படி வரும்னு கேட்டா, அடியார்களுடைய உறவுங்கிறது எப்படி தெரியுமா வரும்? ஒரு மனுஷனுக்கு சாதாரணமா வராத விஷயங்கள் ஒன்னு நமக்கு இறைவனோடு சேர வேண்டும்ங்கிற எண்ணம், அடுத்தது இறைவனோடு இறைவனுடைய அடியார்களோடு நம்மை கூட்டுவிக்கக்கூடிய ஒரு அருள். இதெல்லாம் வந்து எப்படி கிடைக்கும்னா, எம்பெருமானுடைய அருள் இருந்தால்தான் கிடைக்கும். எம்பெருமானுடைய அருள் இல்லைன்னா இது எதுவுமே கிடைக்காது. எம்பெருமானுடைய அருள் இருந்தால் மட்டுமே ஒரு மனுஷனுக்கு ஜீவன் முக்தி அல்லது ஒரு நாம மோட்ச பிராப்தின்னு கேட்கிறோமே அது கிடைக்கும். அதுக்கு முதல்ல அடியார்களுடைய அருள், அடியார்கள் எனப்படுகிற அந்த சிவனடியார்களுடைய கூட்டுறவு இருந்தால்தான் அத்தனையும் கிடைக்கும். எம்பெருமானை நினைக்கக்கூடிய எண்ணம் அத்தனையும் சிவனடியார்களுடைய கூட்டுறவுனாலே தான் கிடைக்கும். அந்த கூட்டுறவை தான் திரும்ப 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 நாம் வலியுறுத்துகிறோம். அந்த பெருமானை நினைக்க வேண்டும், பெருமானை நினைக்க வேண்டும்ங்கிற எண்ணம் மட்டும் போதாது, அதற்கு அவருடைய அடியார்களோடு சேர்ந்து இயங்க வேண்டும். அவர்கள் வழியை பின்பற்றுவோம், வாழ்வில் வளம்பெற பெறுவோம். ஏன்னா அவர்களையே நினைக்க வேண்டும், அவர்கள் மூலமாகவே நமக்கு நல்லது நடக்கும். பகவானை பார்த்தவர்கள் அவர். ஞான சம்பந்த மூர்த்தி திருகாழி குளக்கரையிலே எம்பெருமானை நேரில் பார்த்தார். நம்பியாண்டார் நம்பி இந்த தேவாரத்தை தொகுத்து கொடுத்தவர் அந்த பெருமான். விநாயகரை நேரே பார்த்தார். அழுது அழுதால் உன்னை பெறலாமே என்று சொன்னார்களே, அப்படி அழுது பார்த்தவர் அவர். எனக்கு எதிர சுவாமிக்கு எதிர நைவேத்தியம் வச்சிருக்கு, நீ எங்க அப்பா வந்து பூஜை பண்ணும் போது ஏத்துண்டியே, நான் வரும்போது ஏத்துக்க மாட்டேங்கிறிய, சாப்பிடுன்னு கேட்கிறார் அவர். கேட்டு அதே போல தன் எதிரே இறைவன் வந்து அந்த திருவமுதை ஏற்றுக்கொள்ளும் வரை அழுது கொண்டு இருந்து அதன் மூலமாக இறைவனை நேரில் பார்க்கிறார். மணிவாசக சுவாமிகள் திருப்பெருந்துறையிலே குருமூர்த்தியாக எம்பெருமானை நேரில் பார்க்கிறார். இவர்கள் சொன்னதை எல்லாம் நாம் கேட்க வேண்டாமா? அவர்கள் மூலமாக நாம் அருளை பெற வேண்டாமா? இந்த கலியுகத்திலே அதுதானே முக்கியம். அவர்கள் சொன்ன உயரிய மார்க்கத்தை ஆழ்ந்த பக்தியை பின்பற்றினோம் என்று சொன்னால் நமக்கு உய்வே கிடைக்கும், அந்த பெருமானினுடைய அருளும் கிடைக்கும். அதனாலே அந்த பெருமானையே நினைப்போம் என்பதாக சொல்லி இந்த அளவிலே இந்த அடியார் பெருமை என்கின்ற இந்த உயர்ந்த ஒரு விஷயத்தை இந்த அளவிலே நிறைவு செய்வோம். அடியார்களுடைய பெருமையை சொல்லணும்னா பல நாட்களுக்கு சொல்லலாம். எத்தனையோ விஷயங்கள் இருக்கிறது, அத்தனை விஷயங்களையும் கொண்டு வருவது என்பது நமக்கு அதற்கு ஒரு பெரிய விஷயமாக இருக்கும். அதனாலேதான் இதை ஒரு சிறிய அளவிலே ஒரு பறவை பார்வையாக எம்பெருமானுடைய அடியவர்களை பற்றி நாம் சிந்தித்தோம். இந்த எம்பெருமானுடைய அடியவர்களை சிந்தித்து உங்களுக்கு எல்லாம் சொல்வது என்னன்னா, இந்த எம்பெருமானுடைய அடியவர்களை எப்போதும் சிந்தியுங்கள். 63 வாழ்க்கையை அந்த தூய சரிதத்தை திரும்ப 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 நினைவிக்கொள்ளுங்கள். அதன் மூலமாக உங்கள் வாழ்வு பல வளங்கள் சேரும். நீங்கள் நல்லபடியாக எல்லோரும் வாழ்வதற்கு எம்பெருமானுடைய அருள் கூட்டுவிக்க வேண்டுமாய் எமது ஆன்மார்த்த பூஜாமூர்த்தியான திருநந்திகேஸ்வர எம்பெருமானையும் எமது பீடத்தின் குருமுதல்வர் ஸ்ரீல ஸ்ரீ நந்திசித்தர் சுவாமிகளையும் பிரார்த்திக்கிறோம். நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா, சௌந்தராம்பிகா காந்தாய சச்சிதானந்த ஹேதவே, தர்மக்ஷேத்ர நிவாசாய ஸ்ரீ நந்தீஸ்வராய மங்களம். சிவாய நமஹ.